ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಆಚಾರ್ಯ ಸ್ವಾಂತಭಕ್ತಾರಂ ಅಭಿರಾಮ ವರಾಭಿತಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ ತನಯಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರು ವರಾನುಜಂ. ದ್ರಾವಿಡಾಂನಾಯ ಹೃದಯಂ ಗುರುಪರ್ವ ಕ್ರಮಾಗತಂ ರಮ್ಯಜಾಮಾತೃದೇವೇನ ದರ್ಶಿತಂ ಕೃಷ್ಣಸೂನುನಾ. ಶ್ರೀಯಪತಿಯಾನ எம்பெருமான் இந்த லோகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களை திருத்த வேண்டும் என்பதற்காக பற்பல அவதாரங்களை செய்தான். ஆனாலும் அந்த அவதார காலங்களிலே பல ஜீவாத்மாக்கள் எம்பெருமானை நாடி சரணடைந்து உஜ்ஜீவனத்தை அடையவில்லை. இதற்கு காரணம் என்ன என்று பார்த்து இந்த ஜீவாத்மாக்களை கொண்டே இந்த ஜீவாத்மாக்களை திருத்த வேண்டும் என்று எம்பெருமான் முடிவு செய்தான். சரி, அப்படி இந்த ஜீவாத்மாக்களுக்குள்ளே சில பேரை தேர்ந்தெடுப்போம் என்று பார்த்து அதிலே சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானத்தை போக்கி மயர்வு அற மதிநலம் ஞான பக்திகளை நன்கு விசேஷமாக அருளி ஆழ்வார்களாக ஆக்கி அவர்கள் மூலம் திவ்ய பிரபந்தங்களை இந்த லோகத்திற்கு வெளிப்படுத்தினான் எம்பெருமான். இந்த திவ்ய பிரபந்தங்கள்ங்கிறது அருளிச் செயல்கள் என்னும் திராவிட வேதம் என்னும் கொண்டாடப்படுகிறது. எப்படி வடமொழி வேதம் அது உயர்ந்த பிரமாணமோ, அதேபோல இந்த தமிழ் வேதமான அருளிச் செயல்களும் மிகவும் உயர்ந்த பிரமாணம். இதை கொண்டு நாம் ஞானத்தை நன்கு அடைந்து பக்தியை அடைந்து கைங்கரியங்களை செய்து அனுஷ்டானத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தங்களை வெளியிட்டருளினான். ஆனாலும் இந்த திவ்ய பிரபந்தங்களை நேரே கற்று அதில் இருக்கிற அர்த்தங்களை அறியலாமோ என்று பார்த்தால் அது சிரமமாக இருந்தது. அதற்காக எம்பெருமான் பல ஆச்சாரியர்களை இந்த லோகத்திலே அவதரிப்பித்தான். நாதமுனி தொடக்கமாக பல ஆச்சாரியர்களை அவதரிப்பித்தான். அதற்குள்ளே மிகவும் விசேஷ பெருமை கொண்டிருக்கும் அவர்கள் இரு ஆச்சாரியர்கள், சுவாமி பிள்ளை லோகாச்சாரியரும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும். இந்த இருவருக்கும் இருக்கிற ஏற்றம் என்ன அப்படின்னா, மற்ற ஆச்சாரியர்களெல்லாம் உபதேசம் செய்தார்கள், பல கிரந்தங்களை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவையெல்லாம் மிகவும் சாரமான அர்த்தங்களை தெரிவித்தனவா அப்படின்னு கேட்டால், உபதேசங்களிலே அவர் சாரமான அர்த்தங்களை உபதேசித்தார், ஆனால் அது நீண்ட காலம் தங்கவில்லை. அந்தந்த காலத்திலே உபதேசங்கள் அந்தந்த சிஷ்யர்களோடு மறைந்துவிட்டன. ஆனால் பிற்பாடு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிற்பாடு வருகிற ஜனங்களும் தெரிந்து கொண்டு உஜ்ஜீவிக்க வேண்டுமே அப்படிங்கிறதுனால அந்த உபதேசங்களெல்லாம் கிரந்தமாக ஆக்கினாலன்னோ எல்லோரும் அறிந்து கொண்டு உய்வடைய முடியும். அதனாலே கிரந்தங்களாக ஆக்கின பெருமைங்கிறது இந்த இரு ஆச்சாரியர்களுக்கு உண்டு. இல்லையே, இவர்களுக்கு முன்னாடியும் பல ஆச்சாரியர்கள் பல கிரந்தங்களை அருளி செய்துள்ளனர் அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானாரே அருளி செய்துள்ளார். அப்போ அவர்களுக்கெல்லாம் பெருமை இல்லையோன்னு கேட்டா, உண்டு, அவர்களுக்கெல்லாம் பெருமை உண்டு. ஆனா விசேஷ சாரமான அர்த்தங்களை தெரிவித்தனரா? இப்போ ரகசியத்ரயம், அதற்கு உண்டான அர்த்தங்கள் என்ன? திவ்ய பிரபந்தங்கள்ல ரகசியத்ரயங்கள் எப்படி நன்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இதனுடைய தாத்பரியம் என்ன, இப்படிங்கிற அர்த்தங்களை எல்லாம் எம்பெருமானார் முதலான ஆச்சாரியர்கள் கிரந்தங்கள்ல வெளிப்படுத்தினரான்னு கேட்டா, அந்த அர்த்தங்களை எல்லாம் நன்கு பிற்பட்டோர் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதத்திலே வெளிப்படுத்தின பெருமைங்கிறது சுவாமி பிள்ளை லோகாச்சாரியருக்கும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாருக்குமே உண்டான தனிப்பெருமை. இதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல இடத்திலே எடுத்து காட்டுகின்றனர். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற பிள்ளை லோகாச்சாரியரும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் இந்த சம்பிரதாயத்திற்கு இரு கண்களை போன்று திகழ்ந்தனர். இவர்கள் இருவரும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். அதிலே பிள்ளை லோகாச்சாரியர் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு சுவாமி நம்பிள்ளையினுடைய அனுகிரகத்தினாலே அவதரித்தார். அழகிய மணவாள பெருமாள் நாயனான்கிறவர் அழகிய மணவாளன் என்று கொண்டாடப்படுகிற நம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவதரித்தார். மார்கழி மாதம் அவிட்ட நட்சத்திரத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய அவதாரம். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே பிள்ளை லோகாச்சாரியருடைய அவதாரம். இந்த இருவருக்குள்ளே மார்கழி மாதம் அவிட்ட நட்சத்திரத்திலே அவதரித்த அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய அனுபவமாக அவர் அருளி செய்த ஒரு விசேஷ கிரந்தம் ஆச்சாரிய ஹிருதயம், அதனுள்ளே இருக்கிற ஒரு விசேஷத்தை, ஒரு சிறந்த அர்த்தத்தை அனுபவிக்கும் விதத்திலே இப்பொழுது அடியேன் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை பகிர்கிறேன். அதை அனுபவிப்போம். ஆச்சாரி ஹிருதயம்ங்கிற இந்த கிரந்தம் நேரே சுவாமி நம்மாழ்வாரனுடைய ஹிருதயம், அவருடைய திருவுள்ள கருத்துகள் என்ன, அவர் எதையெல்லாம் திருவுள்ளத்திலே கொண்டு திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்தார், எம்பெருமான் அவருக்கு என்னென்ன குணங்களையெல்லாம் வெளிப்படுத்தினான், இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தொகுத்து ஆச்சாரி ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே நமக்குன்னு காட்டி கொடுக்கிறார் அழகியவனவாள பெருமாள் நாயனார். அது நான்கு பிரகரணங்களாக அமைந்திருக்கிறது. அதிலே மூன்றாவது பிரகரணத்திலே திவ்யதேச எம்பெருமான்கள் எப்படி ஆழ்வாருக்கு தம்முடைய குணங்களை காட்டி கொடுத்தார் அப்படிங்கிற விஷயம் வரிசையாக காட்டப்படுகிறது. முக்கியமாக அருளி செயல்களுக்கு திவ்யதேசங்களை காட்டுவதுங்கிறது தான் அதற்குன்னு இருக்கிற ஒப்பத்த பெருமை. சாஸ்திரங்களிலே வேதங்கள்ங்கிறது எம்பெருமானுடைய பரத்வ நிலையை காட்டும், வேதாந்தங்கள் அவனுடைய அந்தர்யாமி நிலையை காட்டும், அதே மாதிரி ஸ்மிருதிகள் அவனுடைய வியூக நிலையை காட்டும், அதே மாதிரி இதிகாச புராணங்கள் என்பது அவனுடைய விபவ அவதாரங்களை காட்டும், அவனுடைய அர்ச்சா திருமேனி அந்த அர்ச்சா திருமேனியினுடைய வைபவத்தை அர்ச்சா மூர்த்தியினுடைய அந்த பெருமைகளை எல்லாம் அருளி செயல்கள் காட்டும். இப்படிங்கிறது நம்முடைய பெரியவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற, அதாவது பெரியவர்கள் நமக்குன்னு காட்டி கொடுக்கிற விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த அருளி செயல்களில் முக்கியமான லட்சியம் எதுன்னா இந்த திவ்ய தேசங்களை நன்கு நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும், அதனுடைய வைபவத்தை எல்லாம் தெரியப்படுத்த வேண்டும். அந்த ரீதியிலே திருவாய்மொழியிலே பல திவ்யதேசங்கள் அந்த திவ்யதேச எம்பெருமான்களுடைய குணங்கள் எல்லாம் நன்கு பிரகாசப்படுத்தப்பட்டுள்ளன. அதையெல்லாம் இந்த பிரகரணத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். அதிலே ஒரு திவ்யதேசம் திருமாலிரும் சோலை மலை. இதற்கு ஒப்பற்ற பெருமை உண்டு இந்த திவ்யதேசத்திற்கு. ஏன்னா நம்மாழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை என்ன இந்த திவ்யதேசத்தை கொண்டாடுகின்றனர் நம்முடைய ஆச்சாரியர்கள். அதாவது முக்கோட்டைங்கிறது ஒரு ஸ்தலம், அங்கே ஒரு இதர தேவதைக்கு ஒரு சந்நிதி அமைந்திருக்கிறது. அந்த சந்நிதியை போய் சேவிக்கிறவாளுக்கெல்லாம் அந்த தேவதையானது உடனே கவித்துவ சக்தியை கொடுத்து விடுமா, உடனே பாடும் திறன், அப்படியே மனசில் என்னெல்லாம் படுகிறதோ அதை அப்படியே கவிதையாக உடனே பாடும் விதத்திலே அந்த ஒரு ஆச்சரிய சக்தியை அந்த தேவதை வழங்குகிறதாம். அதனால அந்த ஸ்தலத்திற்கு அப்பேற்பட்ட பெருமை. போய் வணங்குபவர்கள் வழிபடுபவருக்கெல்லாம் கவித்துவ சக்தியை கொடுக்கும் வல்லமை கொண்டிருப்பது முக்கோட்டைங்கிற அந்த ஸ்தலம். அதே போல இப்போ நம்மாழ்வாருக்கு இவ்வளவு பாசுரங்களை எல்லாம் பாடும் விதத்திலே யார் சக்தி கொடுத்தார், யார் இவரை தூண்டுவித்தார்னு பார்த்தா ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார் திருமாலிரும் சோலை மலைதான் பாடுவித்த முக்கோட்டையாம். இது எங்கிருந்து அறிந்து கொண்டனர் ஆச்சாரியர்கள்னா ஆழ்வாரே இதை தம்முடைய பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதாவது செஞ்சொற்கவிகாள் அப்படிங்கிற அந்த பதிகத்திலே தெரிவிக்கும் போது செஞ்சொற்கவிகாள்ங்கிற பதிகத்திலே தானேயாகி நிறைந்து எல்லா உலகம் உயிரும் தானேயாய் தானேயான் என்பானாகி தன்னைத்தானே துதித்து எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரும் சோலை கோணேயாகி நின்னொழிந்தான் என்னை முத்தும் உயிருண்டே. அந்த திருமாலிரும் சோலை எம்பெருமான் தானேயாகி நிறைந்து எனக்கு உள்ளே புகுந்து தானே தன்னை துதித்தான் என ஆழ்வாரே காட்டி கொடுக்கிறார். அதனாலே திருமாலிரும் சோலை எம்பெருமான் தான் இவரை பாடுவித்த முக்கோட்டை என்று ஆச்சாரியர்கள் இந்த திவ்யதேசத்திற்கு பெருமை அருளி செய்கின்றனர். அப்படிப்பட்ட திவ்யதேசம் இன்னைக்கும் எம்பெருமான் சுந்தரராஜ பெருமாள் எல்லோருக்கும் பிரசித்தமாக நன்கு தெரியும்படி எம்பெருமான் பல உற்சவங்களை கொண்டாடிக்கொண்டு எழுந்தருள் இருக்கிறான். அதிலே முக்கியமானது இந்த சித்ரா பௌர்ணமி என்று வைகை ஆத்திலே எம்பெருமான் குதிரை நம்பிரான் பேரிலே எழுந்தருளி உற்சவம் கொண்டாடுகிறான். அதே போல ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசி என்று அந்த நூபுர கங்கை தீர்த்தத்திற்கு சென்று தொட்டி திருமஞ்சனம் தைலக்காப்பு முதலான உற்சவங்களையும் எம்பெருமான் கண்டருளுகிறான். இப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற திவ்யதேசம் மயல்மிகு பொழுசூழ் மாலிரும் சோலை என்ன இரண்டாம் பத்திலேயே இந்த திவ்யதேசத்தை சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்தருளுகிறார். இரண்டாம் பத்தில் ஒரு தடவை மங்களாசாசனம் செய்து மறுபடியும் பத்தாம் பத்திலே செஞ்சொற்கவிகாள்ங்கிற பதிகத்திலே திருமாலிரும் சோலையை மங்களாசாசனம் செய்கிறார். அப்போ திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடக்கம் அங்கேயும் மங்களாசாசனம், திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதியிலும் மங்களாசாசனம். இந்த பெருமை வேற எந்த திவ்யதேசத்திற்குமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பதிகம் முழுக்கவே இந்த எம்பெருமானுக்கு முதலிலேயும் இறுதியிலேயும் அமைத்த ஒரு பெருமைங்கிறது இந்த திவ்யதேசத்திற்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற அந்த திருமாலிரும் சோலை எம்பெருமான் ஆழ்வாரிடத்தில் என்ன குணத்தை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத ஒரு சூத்திரத்திலே காண்பிக்கிறார். தியாஜ்ய தேக வியாமோகம் மருள்கள் கடியும் மயல்மிகு பொருளிலே தழைக்கும். 185வது சூத்திரத்திலே இந்த அர்த்தமானது காண்பிக்கப்படுகிறது. இதற்குன்னு அற்புதமான வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் அருள் செய்கிறார். தியாஜ தேக வியாமோகம் இத்தியாதி, அதாவது முமுட்சுக்களுக்கு தியாஜ்யமான தேகத்தில் சரம தேகமாகையாலே மகிஷியினுடைய உச்சிஷ்டத்தை விரும்பும் ராஜபுத்திரனைப் போலே. முமுட்சுக்களுக்கு தியாஜ்யமான தேகம், அதாவது மோட்சத்தில இச்சை பிறந்தவன் முமுக்ஷு. இப்போ நம்மாழ்வார்ங்கிறவர் முமுக்ஷு, அவரிடத்திலே எம்பெருமான் எப்படி குணத்தை வெளிப்படுத்தினான்கிறதான இதுல காட்டப்படுகிறது. அப்போ சாதாரணமான முமுக்ஷுக்களுக்கே இந்த தேகம்ங்கிறது தியாஜ்யம், இந்த தேகம்ங்கிறது விட வேண்டியது தானே. ஏன்னா இது கர்மத்தினாலே நமக்குன்னு ஏற்பட்டது, ஆத்மாவுக்கு இயற்கை அல்லவே இந்த பஞ்சபூதமயமான இந்த சரீரத்தோடு இருத்தல்ங்கிறது கர்மத்தினாலே ஏற்பட்டது. அப்போ இதை விட வேண்டும், ஏன்னா இது மயக்குகிறது. இதனுடைய குணங்களிலே நம்மை வசப்படுத்தி கர்மாவில மீண்டும் மீண்டும் தூண்டி ஏதோ சம்சாரத்திலேயே பந்தப்படுத்துகிறது, அதனாலே இதை கைவிட வேண்டும். அப்போ முமுட்சுக்கள் மோட்சத்தில இச்சை பிறந்தவனுக்கே இது கைவிட வேண்டும்படியான இந்த தேகம். ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா முதல் பாசுரத்திலேயே தெரிவித்தார், பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். இந்த உடம்புங்கிறது எனக்கு துளி நேரம் கூட அதோட சேர்ந்து இருப்பதற்கு எனக்கு சகிக்கவில்லை, அழுக்குடம்பு என்று முதல் பாசுரத்திலேயே அதை அவ்வளவு தியாஜ்யமாக தெரிவித்தார். அப்படிப்பட்ட அந்த தேகத்திலே எம்பெருமான் மையல் கொண்டு எழுந்தருளிருக்கிறான். வியாமோகம், தியாஜ்ய தேக வியாமோகம், இந்த தேகம்ங்கிறது தியஜிக்கப்பட வேண்டியது, விட வேண்டியது. ஆனா அதிலே போய் எம்பெருமான் இவ்வளவு வியாமோகம் மையல் கொண்டு அன்போடு எழுந்தருளிருக்கிறானே, இப்படி அதிலே பேரன்போடு இருக்கிறானே என்ன, இந்த இடத்திலே ஆழ்வார் கண்டு மிகவும் விஸ்மிதராகிறார், வியப்பு கொள்கிறார். மூக்ஷுக்களுக்கு தியாஜ்யமான தேகத்தில் சரம தேகமாகையாலே, முமுக்ஷுக்களுக்கு இந்த தேகம்ங்கிறது தியாஜ்யம்தான், ஆனாலும் எம்பெருமானுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது இந்த தேகம்ங்கிறது மிகவும் அவனுக்கு விருப்பத்திற்கு உடலாக அமைகிறதாம். என்ன காரணம், இதற்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள் இதே முமுக்ஷு எடுத்திருப்பார், அந்த சமயத்தில எல்லாம் அந்த மோட்சத்தில இச்சைங்கிறது பிறக்கவில்லையே, ஆனா இந்த சரீரத்தில் பிறந்த பொழுதன்னோ மோட்சத்தில் இச்சை ஏற்பட்டது, அதனாலே இந்த சரீரம்ங்கிறது எனக்கு மிகவும் உகப்புக்கு உண்டான விஷயம் என்ன எம்பெருமான் கருதுகிறான். அதனாலே முமுக்ஷுக்கனுடைய சரம தேகம், எப்போ மோட்சத்தில இச்சை பிறந்து எம்பெருமானிடத்திலே சரணடைந்து விட்டனரோ அப்போ மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அவர் வைகுந்தம் கொடுக்க போகிறார். அப்போ இதுதான் சரம தேகம், இதற்கு பிற்பாடு இந்த முமுக்ஷுக்களுக்கு தேகம் இல்லை. அதே போல ஆழ்வாருக்கும் இதற்கு பிற்பாடு ஒரு தேகம் உண்டா, தேக சம்பந்தம் உண்டானா, இல்லை இந்த லோகத்திலே. அதனால இந்த தேகத்திலே அவ்வளவு விருப்பத்தோடு எம்பெருமான் இருக்கிறானாம், ஆழ்வாருடைய தேகத்திலே அத்தனை அன்பு காட்டினானாம். சரம தேகம் ஆகையாலே மகிஷியினுடைய உச்சிஷ்டத்தை விரும்பும் ராஜபுத்திரனை போலே. இதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார், எப்படி ஒரு இளவரசன் தன்னுடைய மகிழ்ச்சி தன்னுடைய பத்தினியினுடைய உச்சிஷ்டம் அவ போஜனம் செய்த மிச்சத்தை தான் விரும்பி சாப்பிடுவனோ, அதை போல இப்போ நம்மாழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினவரே எம்பெருமான் தான், அத்தனையும் செய்து தானே தன்னை துதித்துன்னு ஆழ்வாரம் அதை காட்டி கொடுத்தார். இப்ப எல்லாம் தானே செய்து கொண்டிருந்தாலும் ஆழ்வாரன்னோ இந்த பிறவியிலன்னோ ஆழ்வார் செய்தார், இந்த பிறவியிலன்னோ ஆழ்வாருக்கு ஞான பக்திகள் ஏற்பட்டது, அதனாலன்னோ என்னிடத்துல இத்தனை அன்போடு இருக்கிறார்னெல்லாம் எம்பெருமான் நினைத்து கொண்டு அதனாலே ஆழ்வாருடைய இந்த சரம தேகத்திலே மிகவும் விருப்பம் கொள்கிறானாம். வஞ்சக்கழ்வனாய் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து, இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். வஞ்சக்கழ்வனாய், அவன் வஞ்சக்கழ்வன், என்ன காரணம்னா உள்ளே புகும்பொழுது உம்மிடத்திலே கைங்கரியம் கொள்ளுகிறேன் என்று உள்ளே புகுந்தானாம், ஆனா பிற்பாடு தான் தனக்கு கைங்கரியம் செய்து விட்டான், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்ன ஆர்வத்த எண்ணெய் ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்தப்பருகினான் என்னெல்லாம் முன்னாடி கூட ஆழ்வார் காட்டினார். அதே போல எம்பெருமான் முதல்ல தான் கைங்கரியம் கொள்ளுகிறேன் என்று வந்து பிற்பாடு ஆழ்வாருக்கு தான் கைங்கரியம் செய்து விட்டான் தன்னுடைய அன்பினாலே. அதுதான் வஞ்சக்கழ்வன், வஞ்சக்கழ்வனாய் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து, என்னுடைய நெஞ்சம் நெஞ்சத்திற்குள்ளேயும் கலந்தான், உயிர் ஆத்மாவிற்குள்ளேயும் கலந்தான். எம்பெருமான்கிறவர் நம்மாழ்வாருடைய திருமேனியிலும் கலந்தாராம், நம்மாழ்வாருடைய ஆத்மாவிலையும் கலந்தாராம். என்ன காரணம்னா ரெண்டுத்திலையும் அவ்வளவு விருப்பம், ஆத்மாவினிடத்திலையும் விருப்பம், ஆழ்வாருடைய திருமேனியிடத்திலையும் விருப்பம், நெஞ்சும் உயிரும் உள்கலந்து. மாயவாக்க இதனுள் பூக்கு, இந்த ஆக்கை இந்த சரீரம்ங்கிறது மாயம், ரொம்ப கிருத்திரிமமானது ஆச்சரியமானது. ஏன்னா இது தரித்து நில்லாதது, ஆனால் தரித்திருக்குமா போல நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறதே. என்னதான் இது தரிக்காதுன்னு தெரிந்து ஞானம் இருந்தாலும் சிறிது ஏதோ இந்த தேகத்திற்கு வந்த உடனேயே ஐயோ இதை சரிப்படுத்திக்க வேண்டும், இதை ஸ்திரப்படுத்த வேண்டும்ங்கிற புத்தி தானே வருது. அப்போ இந்த சரீரம்ங்கிறது ரொம்ப மாயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருந்து தன்னை இந்த வலையிலே சிக்க வைக்கிறதே, இந்த சம்சாரத்திலேயே மறுபடியும் மறுபடியும் மூழ்விக்கும்படி செய்கிறதே. அதனால மாய வாக்கை இதனுள் பூக்கு, இந்த மாய வாக்கைக்குள்ளே எம்பெருமான் மாயமாக உள்ளே புகுந்து விட்டார். அவருக்கு இதுவா இருக்க வேண்டிய இடம் வைகுந்தம் முதலான திவ்யதேசங்கள் என்ன, பெரிய பெரிய இடங்கள் என்ன, அங்கெல்லாம் விட்டு இந்த மாய வாக்கைக்குள்ளே எம்பெருமான் புகுந்தான். இதன் உள்புக்கு என்கிறபடியே இதன் தோஷம் பாராமல் உள்புக்கு, இதுவோ மாய வாக்கை, இதனுடைய தோஷத்தை பாராமலே எம்பெருமான் உள்ளே புக்கான். உள்ளே புக்கு திருமாலிருஞ்சோலை மலையே, திருப்பார் கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே ஆழ்வார் பாசுரத்திலே காண்பிக்கிறாரே. அதை போலவே இத்தியாதிப்படியே உகந்தருண நிலங்கள் எல்லாவற்றிலும் பண்ணும் விருப்பத்தை இதில் ஏகதேசத்திலே பண்ணி. உகந்தருண நிலங்கள்ங்கிறது திவ்யதேசங்கள், அந்த திவ்யதேசங்கள் எல்லாவற்றிலும் பண்ணும் விருப்பத்தை இதில் ஏகதேசத்திலே பண்ணி. என்ன, திருமாலிருஞ்சோலை மலையே, திருப்பார் கடலே என் தலையே, ஆழ்வார் தெரிவிக்கிறார் தன்னுடைய தலை. அதற்கு சமானமா திவ்யதேசங்கள் உண்டான்னு கேட்டா ஒரு திவ்யதேசம் சொன்னா போராதான், ரெண்டு திவ்யதேசம் சேர்க்க வேண்டும். திருமாலிருஞ்சோலை மலையே, திருப்பார் கடலே, இது ரெண்டும் சேர்ந்தா கூட என்னுடைய தலைக்கு ஏதோ கொஞ்சம் சதுருஷமாகமே ஒழிஞ்சு அந்த தலைக்கு ஒப்பீடு ஆக ஒப்பு நேராது, இது ஒப்பு சொல்ல முடியாதுன்னு தெரிவிக்கிறார். என்ன காரணம்னா, அங்க பண்ணுகிற அன்ப காட்டிலும் என்னுடைய தலை, என்னுடைய ஒரு அவயவமான இந்த தலையிலேயே எம்பெருமான் அவ்வளவு ஆதரத்தோடு அன்போடு இருக்கிறார். அப்ப எம்பெருமானுடைய அன்பு அதனுடைய கணத்தை பார்க்கும் பொழுது இரண்டு திவதேசங்கள் சேர்ந்தா கூட ஆழ்வாருடைய ஒரு அவயவத்திற்கு சமமாகாதான், அது ஆழ்வாரே தெரிவிக்கிறார். அதனால தான் இங்க மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார், உகந்தர நிலங்கள் எல்லாவற்றிலும் பண்ணும் விருப்பத்தை இதில் ஏகதேசத்திலே பண்ணி மங்கவொட்டு என்று கால் கட்டி விடுவிக்க வேண்டும்படி அவனுக்கு உண்டான வியாமோகம். கடைசியில் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், சரி சரி தியாஜ்ய தேகம் இதை கைவிட வேண்டும்னு தெரிவித்தார். இல்லை இல்லை, இதை நான் விடமாட்டேன், இந்த தேகத்திலன்னா உமக்கு ஞான பக்திகள் நன்கு பரிபூர்ணமாக கிட்டித்ததுனால இதை விடமாட்டேன் எம்பெருமான் தெரிவிக்க, இருந்தாலும் நீர் இதை விட்டேதான் என்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும், மங்க ஒட்டு உன் மாமாயை அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே வற்புறுத்தி அவனை பிரார்த்தித்து அவனுடைய இந்த தேகத்தில் இருக்கிற அந்த அன்பு இருந்தாலும் இந்த தேகத்தோடு அடியன் பரமபதம் வர முடியாது, இந்த தேகத்தோடு என்னை நீர் அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று அந்த எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்து அவனுடைய அந்த இந்த ஆசையை விடுவித்தான். மங்க ஒட்டு என்று கால் கட்டி விடுவிக்க வேண்டும்படி எம்பெருமானுடைய திருவடிகளை கட்டி பிரார்த்தித்து கொண்டு எம்பெருமானிடத்திலே இந்த தேகத்தை விட்டே என்னை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ஆழ்வார். அவனுக்கு உண்டான வியாமோகம் அப்படிப்பட்ட அன்பு. நம்மாழ்வாருடைய திருமேனியிலே எம்பெருமானுக்கு இருக்கிற அந்த அன்பு, அதுதான் இந்த திவதேசத்திலே திருமாலிரும் சோழ எம்பெருமான் காட்டிக் கொடுத்தார், செஞ்சொற்கவிகாள்ங்கிற அந்த பதிகத்திலே காட்டிக் கொடுத்தார். மருள்கள் கடியும் மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை என்று போக்யதா பிரகர்ஷத்தாலே போக்தாக்களை பிச்சேத்தவத்தான சோலையுடைய தெற்கு திருமலையிலே சமிருத்தமாய் செல்லும் என்கை. அதாவது மருள்கள் கடியும் மணிமலை என்று சர்வருடையும் அஜ்ஞானத்தை சபாசனமாக போக்குமதாய். மருள்கள் கடியும் மணிமலை, இந்த மலை திருமாலிரும் சோலைங்கிறது மருள்களையெல்லாம் போக்கும், யாருக்கும் இருக்கிற அஜ்ஞானத்தை போக்குமா. அஜ்ஞானத்தினாலேதான் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம், இந்த சம்சாரத்திலே இருக்கிறோம். அப்போ நமக்கு இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை அறிவின்மையை நீக்கும். அதே சமயத்தில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை அஜ்ஞானத்தை போக்கும், ஆனால் அஜ்ஞானத்தினுடைய காரியமான பைத்தியத்தை ஏற்படுத்தும் அதையும் தெரிவிக்கிறார். மயல் மிகு பொழில் சூழ் ஒரு தடவை போய் சேவிச்சாலே இங்கே இருக்கிற பொழில்கள் எல்லாம் மையலை நமக்கு மிகவும் ஏற்படுத்திவிடும், மையலை நமக்கு அதிகப்படுத்திவிடும்ங்கிறார். இப்போ மையல் அதிகமாக்கும்னா அஜ்ஞானம் இருக்க வேண்டும், ஆனால் அஜ்ஞானத்தை போக்கும்னா இது ஒன்னோட ஒன்று பொருந்தாத மாதிரி இருக்கிறதே என்னால், அப்படி இல்லை. மருள்கள் கடியுங்கிறது லௌகிக விஷயமான மருள்கள், இந்த சம்சாரிக விஷயமான அஜ்ஞானம் ஏதேது உண்டோ அது அத்தனையும் போக்கும். ஆனால் எம்பெருமான் விஷயமாக பார்க்கும் பொழுது மையல்ங்கிறது அவனுடையத்தில் இருக்கிற அந்த பேரன்பு, அந்த அன்பினாலே செய்யப்படுகிற விஷயங்கள். பேயனாய் ஒழிந்தேன் நம்பிரானுக்கேன்னு ஆழ்வார்கள் எல்லாம் தெரிவிக்கிறாரு, பித்தனாய் ஒழிந்தே நம்பிரானுக்கே. எம்பெருமான்னு சொன்னால் அவருடைய குணங்களை ஈடுபட்டு பித்து பிடித்தார் போல இருப்பதுங்கிறது மிகவும் உயர்ந்த விஷயம். அதனால பகவத் விஷயமான காமம், அத விஷயமான மையல்ங்கிறது தான் இந்த இடத்துல தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த லௌகிக விஷயமான மருள்களை போக்கடிக்கும், பகவத் விஷயமான மையலை பெருக்கும். மயல்மிகு பொழில்சூழ் மாலிரும் சோலை, இதெல்லாம் அந்த இருக்கிற எம்பெருமான் செய்கிறாரான்னா அந்த திவ்ய தேசமே செய்யுமா. பொழில்சூழ் மாலிரும் சோலை, திருமாலிரும் சோலை மலையே தன்னுடைய பொழில்களோடு சூழ்ந்திருக்கிற அந்த மலையே இந்த மருள்களை போக்கடிக்கும், மையலை பெருக்கும். இது நமக்கு மாத்திரம் இல்லை, எம்பெருமானுக்குமே மையலை பெருக்குமா. ஏன்னா பரமபதம் முதலான திவதேசங்கள்ல இருந்தா கூட அங்கெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கிற அன்பை காட்டிலும் இந்த திவதேசத்துக்கு வந்துட்டாருன்னா இந்த திவதேசத்துல அடியார்களிடத்துல அத்தனை அன்போடு இருக்கிறாராம். என்ன காரணம்னா இந்த திவதேசமே அந்த எம்பெருமானுக்கு இருக்கிற அந்த மையலை கூட அதிகப்படுத்தி விடுகிறதாம். அதனால மயல்மிகு பொழுசூழ் மாலிரும் சோலை என்று போக்யதா பிரகர்ஷத்தாலே போக்தாக்களை பிச்சேர்த்தவத்தான சோலையை உடைய, தன்னுடைய அழகினாலே தன்னுடைய அந்த ரசியத்தையினாலே யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ, இப்ப நாமும் போய் எம்பெருமான் அனுபவிக்கிறோம், அதே மாதிரி எம்பெருமானும் இந்த அடியார்களை மூமுக்ஷுக்களை அனுபவிக்கிறானே, அப்ப இரண்டு பேருக்கும் பிச்சேர்த்தவத்தான சோலையை உடைய தெற்கு திருமலையிலே, வடக்கு திருமலைங்கிறது திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருக்கிற திவ்யதேசம், இது தெற்கு திருமலை சமிருத்தமாய் செல்லும் என்கை, அப்படிப்பட்ட இந்த திருமாலிரும் சோலை மலையிலே இந்த தியாஜ்ய தேக வியாமோகம். அப்போ ஒவ்வொரு முமுட்சுக்களிடையும் எம்பெருமான் இந்த குணத்தை வெளிப்படுத்துகிறான். கைவிட வேண்டியதான இந்த தேகத்திலே எம்பெருமான் மையல் கொண்டு இதை விடமாட்டேன் என்று அத்தனை அன்போடு இருக்கிறானாம். ஆனா ஆழ்வார் அவரிடத்திலே பிரார்த்தித்து இல்லை இல்லை இது வரம்பு மீறினதாகும், இந்த தேகத்தை விட்டே மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பது அதுதான் நீர் ஏற்படுத்தின சட்டம், அதுதான் வரம்பு, அதனாலே நீர் இதை இந்த வியாமோகத்தை விட்டு இந்த ஆத்மாவை மட்டுமே அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து அதை நிறைவேற்றினார் என்று இந்த பதிகத்திலேயே காட்டப்படுகிறது. அப்பேற்பட்ட அர்த்தத்தை இந்த சூத்திரத்திலே காட்டுகிறார். பொழில் என்கிற சமாதியாலே ஆய்த்து தழைக்கும் என்றது. இப்ப இது எப்போ பொழிலாக சூழ்ந்திருக்கிறதோ அப்ப இந்த குணம்ங்கிறது நன்கு தழைக்கும் அல்லவா, இன்னும் ஓங்கி வளரும் அல்லவா, அதனால எம்பெருமானுடைய குணம்ங்கிறது அப்படி மேலே மேலே பெருகா நின்றது என இந்த சூத்திரத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறார். திருமாலிரும் சோலை எம்பெருமான்கிறவர் அத்தனை அன்போடு எம்பெருமான் இந்த ஆழ்வாரை பாடுவித்த முக்கோட்டையாக மாத்திரம் இல்லாமல் பாடி முடித்த பிற்பாடு பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு செல்லும் தருணத்திலே கூட இந்த திருமேனியோடு தான் ஆதரிப்பேன் என்று எப்படி வேர் சூடுமவர்கள் மண்பத்து கழத்தாமா போலேன்னு இன்னொரு இடத்துல காட்டும் பொழுது அந்த குருவேர் முதலான திரவியங்களை சூடிக்கொள்ளுபவர்கள் அதில இருக்கிற மண் பற்று கொஞ்சம் அங்கங்க மண் ஒட்டியிருந்தாலும் அதுவும் வாசனையோட தான் அப்படின்னு அந்த மண்ணை கூட கழற்றாமல் அதை சூட்டிக் கொள்வார்களாம். அதே போல இந்த ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும் ஆச்சாரியரான இந்த நம்மாழ்வாரை அவருடைய திருமேனியோடுதான் நாம் கை கொள்ள வேண்டும் என்று காட்டி கொடுத்தான். அப்போ முதல்லேயும் அனுகிரகித்தான், முடிவிலேயும் அனுகிரகித்தான், எப்பொழுதும் அனுகிரகித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த ஆழ்வாரை அனுகிரகிப்பதன் மூலமாக இந்த லோகத்தில் உள்ளவர் அனைவரையும் அனுகிரகிக்கிறான் எம்பெருமான் அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த சூத்திரத்திலே நமக்கு ஆச்சாரியர் காட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியருடைய திருவடிகளை பத்துவோம். மேலும் இந்த கிரந்தத்திலே இருக்கிற அர்த்தங்களை நேரடியாக பல ஆச்சாரியர்களில் சென்று போய் கேட்டு அனுபவித்து மகிழ்வோம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.